அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் பு விவேக் ஆனந்த். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேலின் தலைநகரமாக ஜெருசலமை அங்கீகரித்ததைத் தொடர்ந்து பாலத்தீன இஸ்லாமிய இயக்கமான ஹமாஸின் தலைவர் வெகுஜன கிளர்ச்சிக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கை எங்களை தாக்குகின்றன என ஹமாஸ் மூத்த அரசியல் தலைவர்
தெரிவித்துள்ளார்.
காசாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த அறிவிப்பை இஸ்மாயில் ஹனியா வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவை போன்று ஜெருசலமை தங்களது தலைநகராக அங்கீகரிக்க கோரி பிற நாடுகளுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஜெருசலேம் மற்றும் பெத்லஹேமில் இஸ்ரேலிய படைகள் மற்றும் பாலத்தீனியர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அங்கே காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை உபயோகித்தனர். புதிதாக உற்பத்தி செய்யப்படும் கார்களின் புகையை அளவிடும் பரிசோதனை முடிவில் மோசடி செய்வதற்கு ஃபோக்ஸ்வேகன் கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு உதவி செய்ததாக அந்நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிக்கு அமெரிக்காவில் 7 ஆண்டு சிறை தண்டனையும் 400,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. டீசல் புகை வெளியீட்டு முறைகேட்டில் அமெரிக்காவில் சிறை செல்லும் 2வது நபர் இந்த ஆலிவர் ஷ்மிட். சட்டவிரோத மென்பொருள் உதவியோடு அமெரிக்காவின் புகை வெளியீட்டு பரிசோதனையில் மோசடி செய்ததாக 2015 செப்டம்பர் மாதம் ஒப்புக்கொண்டது ஃபோக்ஸ்வேகன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் குளிர்காலத்தில் வெப்ப வசதி இல்லாமல் போய்விட்டதால் நிலக்கரியை பயன்படுத்தி வெப்ப வசதி வழங்குவதை ஒழித்து விடுகின்ற தன்னுடைய லட்சிய திட்டங்களை சீன அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. மாசுபாட்டை குறைப்பதற்காக இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிலக்கரியை பயன்படுத்தி வெப்ப வசதி வழங்குவதற்கு மாற்றாக எரிவாயு மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த வசதியை வழங்குவதற்கு மாறிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் வடமாகாணங்களுக்கு ஆணையிட்டிருந்தனர். ஆனால் பல இடங்களில் இந்த மாற்றம் முழுமையடையவில்லை அல்லது எரிவாயு விநியோகம் போதுமானதாக இல்லை. இதனால் பல மில்லியன் மக்களுக்கு வெப்ப வசதி இல்லாமல் போயிற்று. அரசு நடத்தி வருகின்ற செய்தித்தாள்கள் கூட புகார் தெரிவித்துள்ளன. வெப்ப வசதிக்காக நிலக்கரியை பயன்படுத்த மக்களை அனுமதிக்குமாறு அரசு உள்ளூர் அதிகாரிகளிடம் தற்போது தெரிவித்திருக்கிறது. லிபியாவில் அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 20,000 ஆப்பிரிக்க குடியேறிகளை 6 வாரங்களுக்குள் மீண்டும் சொந்த நாடுகளுக்கு இட்டுச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஆப்பிரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முந்தைய திட்டங்களை விட இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகம். ஆப்பிரிக்கர்கள் அடிமையாக லிபியாவில் விற்கப்படுவதாக தொலைக்காட்சியில் வெளியான செய்திகளைத் தொடர்ந்து ஆப்பிரிக்க அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன. லிபியாவில் சிக்கிக்கொண்ட அகதிகள் வெளியேறவும் விமானம் தரையிறங்க அனுமதிக்காகவும் ஏற்பாடு செய்து வருவதாக ஆப்பிரிக்க ஒன்றியம் கூறியுள்ளது. சில நாடுகள் ஏற்கனவே தங்கள் குடிமக்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து வரும் பணிகளை தொடங்கிவிட்டன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கென்யாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராய்லா ஒடிங்காவை போட்டி அதிபராக நியமிக்கும் அவரது கட்சியின் திட்டம் தேசவிரோத குற்றமாகும் என அந்நாட்டு அட்டர்னி ஜெனரல் தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் மாதம் நடைபெற்ற அதிபர் பதவிக்கான மறுதேர்தலை ராய்லா ஒடிங்கா புறக்கணித்தார். இதில் வெற்றி பெற்ற உசுரு கென்யாட்டா தற்போது அதிபராக உள்ளார். தமது அதிகாரப்பூர்வமற்ற அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடக்கும் என ராய்லா ஒடிங்கா தெரிவித்துள்ளார். இப்பதவியேற்பை ஒடிங்கா கைவிட வேண்டும் என அமெரிக்காவின் மூத்த அதிகாரி டொனால்டு யமமோட்டா இந்த வாரம் வலியுறுத்தியிருந்தார். தங்கள் சொந்த பிரச்சினைகளை கென்யர்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு பதிலளித்தார் ஒடிங்கா. $14 பில்லியன் மதிப்பிலான இராணுவ மற்றும் வர்த்தக உடன்படிக்கையில் கத்தாரும் பிரான்சும் கையெழுத்திட்டுள்ளன. சவுதி அரேபியா மற்றும் அதன் பிராந்திய கூட்டணி நாடுகள் கத்தார் மீது நிலம், கடல், வான் ஆகிய 3 வழிகளிலும் முற்றுகையிட்டுள்ள போதும் பிரான்சை அது தடுத்து நிறுத்தவில்லை என்று காட்டுவதைப் போல இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக கத்தார் மீது அந்நாடுகள் குற்றம் சுமத்துகின்றன. ஆனால் கத்தார் அதனை மறுத்திருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே வலுவான பிணைப்பை இந்த உடன்படிக்கைகள் அடிக்கோடிட்டு காட்டுவதாக பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் தோஹாவில் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மின்னணு பணமான பிட்காயினின் மதிப்பு தொடர்ந்து வேகமாக உயர்ந்து வருகிறது. முதல் முறையாக ஒரு பிட்காயின் மதிப்பு $15,000 அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த வாரம் மட்டும் 50% அளவிற்கு இதன் மதிப்பு உயர்ந்துள்ளது. அதிவேகமாக உயரும் பிட்காயின் மதிப்பானது ஒரு நீர்க்குமிழி உடைவது போல உடையக்கூடும் என சில வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சியின் தலைவரான மார்டின் ஷூல்ஸ் எக்காரணம் கொண்டும் அதிபர் ஏங்கெலா மெர்க்கலின் பழமைவாத கட்சி கூட்டணியில் மீண்டும் இணையக்கூடாது என கட்சி பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கிறார். பெர்லினில் நடக்கும் கட்சி மாநாடானது மெர்க்கலின் கூட்டணியில் இணைவது தொடர்பாக ஏதேனும் ஒரு முடிவை எடுக்கும்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.